யோவான் 17வது அதிகாரத்தை நான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுற ஊழியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது எனக்கு இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்தி நம்ம எல்லோருக்கும் ஒரு ஒரு தப்பான ஐடியா அடிப்படையா வந்துருச்சு. அது எதனால வந்துச்சுன்னு தெரியல, அடிப்படையா வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, ஆனஸ்டா நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு எதுக்குங்க இயேசு தேவை? நமக்கு எதுக்கு பைபிள் தேவை? எதுக்கு சபை தேவை? அடிப்படையா ஆனஸ்டா நம்ம யோசிச்சோம்னா யாராவது ஒரு பதில் கொடுக்க முடியுமா? எதுக்கு, ஏன் எனக்கு இயேசு தேவை? To save our souls. Where are they? Very good answer. ஏன் நமக்கு இயேசு தேவை? அநேக காரணங்கள் சொல்லலாம், ஆனால் ஒரு அடிப்படையாக என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் நரகத்துக்கு போகக்கூடாது. இல்லைங்களா, ஆனஸ்டாக யோசிச்சு பாருங்க, நரகத்துக்கு நான் போயிடக்கூடாது, அதுக்கு தான் இயேசு எனக்கு தேவை அப்படின்றத. அது வந்து ஒரு நெகட்டிவா, ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை, நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்னுவாங்க, ஒரு நெகட்டிவா பார்வை. ஏன்னா அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அவ்வளவுக்கு தான் எனக்கு இயேசு தேவை அப்படின்னு இருந்தா அவர் வந்து நமக்காக வந்து செத்து பலியாயி அவர் எல்லாம் எதுவுமே செய்யாம பரலோகத்துக்கு போய் உக்காந்துட்டு அவர் நம்மளை பத்தி மறந்துட்டு இருந்தா முடிஞ்சு கதை. வேற ஒண்ணுமே அவர் செய்ய வேண்டியதே இல்லை. புரியுதுங்களா? பரிசுத்தாவை அனுப்ப வேண்டியதில்லை, நமக்காக பரிந்து பேச வேண்டியதில்லை. ஏன், அவர் தான் எல்லா பாவ பாரத்தையும் எல்லாத்தையும் சுமந்து நமக்கெல்லாம் தீர்த்து விட்டார் இல்லையா? நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம், அதில் என்ன இருக்குது? நரகத்துக்கு போக மாட்டோம். அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில், அவ்வளோதான் இயேசு இல்லை. ஒரு ஒரு பாதி ரட்சகரை தான் நம்ம வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அவர் அப்படிப்பட்ட ரட்சகர், அவர் முழுமையான ரட்சகர், முழுசா ரட்சிக்கிறவர். நம்ம என்ன, இயேசு எதுக்கு தான் தேவை? நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றது வந்து அது வரும் பாதியை தான் அவர் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் நம்மளை பாவத்திலிருந்து காப்பாத்துறது மாத்திரம் இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, இயேசு வந்து நம்மளை பாவ குற்ற உணர்வுல மாத்திரம் காப்பாத்துற ரட்சகர் இல்லை, பாவத்தின் வல்லமையிலையும் பாவத்தின் ஆட்சியிலிருந்தையும் நம்மளை காப்பாத்துறவர். அதுக்கு பேர் தான் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, வெறும் நீதிமான் ஆக்குதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பாவத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய தியாகத்தினால, அவர் எனக்காக மரித்ததுனால என் பாவமெல்லாம் கழுவப்பட்டது, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நம்ம சொல்லும் போது நம்ம நீதிமான் ஆக்குறோம். அதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடியல. இன்னொரு ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, பரிசுத்தமாக்குதல் நமக்கு இருக்கு. இங்கிலீஷ்ல த சாண்டிபிகேஷன், த பாத் ஆஃப் சாண்டிபிகேஷன் இருக்கு. கடவுள் வந்து நம்மளை வெறும் நரகத்திலேருந்து காப்பாத்தி பொழைச்சிப்போம்னு நம்மளை உள்ள நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன விரும்புறாருன்னா, நரகத்திலேருந்து நம்மளை காப்பாத்தி அவருடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் ஐஸ்வர்யத்தை நம்ம மேல கொட்டணும்ன்றது தான் அவருடைய சித்தம், அதான் அவருடைய விருப்பம். அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா, வெறும் சிலுவையோடு அவர் முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம், சிலுவையோடு அவர் முடிச்சுட்டு போயிடாம அவர் நம்மளை பெரிய ஆசீர்வாதமாக இறக்கணும், பெரிய ஆசீர்வதிக்கணும்னு அவருடைய இஷ்டம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிலுவை ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இயேசு செஞ்ச காரியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலுவையை அவர் வந்து பரிந்து பேசுவதற்கு, பரிந்து பேசுகிற ஊழியம் செய்வதற்கு ஒரு கருவியாகத்தான் அவர் பயன்படுத்துகிறார். அவர் நம்மளுக்காக பரிந்து பேசி நம்மளை பூரணமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகணும், அதுக்கு அவசியமான ஒரு கருவி என்ன? சிலுவை. அவர் பரிந்து பேசுற ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னாவே அவருக்கு சிலுவை தான் தேவை. எதை வச்சுக்கிட்டு அவர் பரிந்து பேசுவார்? நம்மளை வச்சுக்கிட்டா? இல்லை, அவருடைய தியாகத்தை வச்சு தான் அவர் பரிந்து பேச முடியும். அதனால அவர் பரிந்து பேசுற ஊழியம் வேதத்துல ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி கொடுத்துருக்கிறது. ஒரு ஒரு வசனம் தான் படிப்போம், ரோமர் 5:10. இப்படி கவனிங்க, இந்த வசனம் போட்டிருக்கிற ஸ்டைலே வித்தியாசமான ஸ்டைல். நாம் தேவனுக்கு சத்ருவா இருக்கையில், அப்புறம் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம்
ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
இந்த வசனம் ஒரு விதத்துல சொல்ல போனா, அவருடைய சாவே உனக்கு கடவுள்கிட்ட ஒப்புற வாக்குதல் வாங்கி கொடுத்துச்சுன்னா, அவர் உயிரோடு எழுந்து இப்போ பரலோகத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் உயிரோடு இருக்கிற காரியம் உனக்கு எவ்வளோ காரியங்கள் செய்ய முடியும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. புரியுதுங்களா? அவர் சாகும்போது நமக்கு என்ன செஞ்சார்? நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளுக்கு ஒரு ஒப்புற வாக்குதல், ஒரு நீதிமான ஆக்குதல் வாங்கி கொடுத்தாரு. அவர் இப்போ உயிரோடு இருக்கும்போது அவர் எவ்வளோ காரியம் உனக்கு செய்ய முடியும்னு உன்னால் உணர முடியுமா? அதிக நிச்சயம் அல்லவா? அது பார்க்கும்போது ஆச்சரியமான வசனம். ஒரு சிலுவையே உனக்கு அது செஞ்சிச்சு. அவருடைய சாவு சிலுவையே உனக்கு எவ்வளோ பெரிய காரியம் செய்யும் போது, அவர் இப்போ உயிரோடு இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய காரியத்தை உனக்கு செய்ய முடியும்? உன்னால் கற்பனை பண்ண முடியுமா? இன்னொரு வசனத்தை படிப்போம். எபிரேயர் 7:25. ஏழாவது அதிகாரம் 25வது வசனம்.
வேதம் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
மேலும் தம்மக்கு மூலமா தேவனிடத்தில் சேர வருகிறவர்களுக்கு அவர் விண்ணப்பம் செய்கிறவராய் இருக்கிறதுனால அவர் இன்னும் விண்ணப்பம், அவர் அந்த எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாரு. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருந்து உங்களுக்காக விண்ணப்பம் செய்யறதுனால அவர் எந்தோ பெரிய காரியத்தை இப்போ உங்களுக்கு செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய மரணமே உங்களை பாவத்திலிருந்து எல்லா காரியத்திலிருந்து ரட்சித்தது, உங்களை நீதிமான் ஆக்குனது. அவர் இப்போ உயிரோடு இருந்து அவர் செய்கிற ஊழியம், உயிரோடு உன்னதத்தில் இருந்து அவர் செய்கிற ஊழியம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த வசனம் கேட்குது. உங்களுக்கு இதை எப்படி அவங்க கேட்குறாங்கன்னா, எப்படி அந்த வசனங்கள் வருதுன்னா, இது ரெண்டு வசனங்கள் தான், இந்த மாதிரி நிறைய வசனங்கள் வருது. எப்படி அந்த வசனங்கள் கேட்குதுன்னா, இயேசு மரிக்கும் போது நமக்கு செஞ்ச காரியங்களை விட இப்போ அவர் உயிரோடு அதை விட பெரிய காரியங்களை நமக்கு செய்ய முடியும். ஏன்? அவர் மரிக்கும் போது ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் மரித்தார். அவர் மறி சாவே நமக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிச்சு. அவர் உயிரோடு பிதாவின் வலது பாரசத்தில் எல்லா நாமத்தோடு உயர்வில் இருக்கும்போது இப்போ உனக்கு என்ன செய்ய முடியும்? நீ இப்படி வாழலாமா? அதுவே உன்னை பாவத்திலிருந்து, மரணமே பாவத்தில் காப்பாற்றும் போது அவர் உயிரோடு இருக்கிறாரு. அது உன்னை இப்போ எவ்வளோ பரிசுத்தமாக வாழ வைக்கணுன்ற மாதிரி அந்த வசனம் சொல்லுது. அதிக நிச்சயம் இல்லையா? அதிக நிச்சயமாக. மேலும் அந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மச் மோர்னு வருது. அந்த சாவை விட மச் மோராக இப்போ உன்னை வாழ வைக்கணும் இல்லையா? ஏன்? அவர் எவ்வளோ உயரத்தில், எவ்வளோ உன்னதமான இடத்துல ஜெயம் பெற்ற வீரனாக அவர் இருக்கும்போது நீ என்ன மாதிரி நிலைமையில நம்ம வாழ முடியும்? உன்னை ரட்சிக்கப்படுவது, முற்றிலும் ரட்சிக்கப்படுறதுன்னா எவ்வளோ முற்றிலும் உன்னை பரிசுத்தமாக்குறது அதிக நிச்சயம் இல்லையா? புரியுதுங்களா அந்த பாயிண்ட்டு? அவர் உயிரோடு இருக்கும்போது அதை விட பெரிய காரியம் செய்ய முடியும்ன்றது ஒரு ரொம்ப பெரிய சத்தியங்க. ஏன்னா வேதத்தில் அந்த பரிசுத்தமாக்கப்படுறதும் ரட்சிக்கப்படுறதும் சில இடங்களில் ஒரே வார்த்தை தான் பயன்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படுறதும் பரிசுத்தம். அவர் முற்றிலும் ரட்சிக்கப்படுறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பரிசுத்தமாக்குறதுன்னு அர்த்தம். அவர் நம்ம நிச்சயமாக பரிசுத்தமாக்கப்படணும், நிச்சயமாக பரிசுத்தமாக்கப்படுவோம். அதுக்கு கேரண்டி என்ன? அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் சாகும்போதே நீ பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டியே, அவர் உயிரோடு இருக்கும்போது அது ரொம்ப பெரிய சத்தியமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை பார்க்கும்போது அதான் நம்மளுடைய பொசிஷன். ஒரு கிறிஸ்தவனா, இயேசு கிறிஸ்து மரணத்தினால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இப்போ பரிந்து பேசுகிற ஊழியம் வந்து எவ்வளோ அவசியம்னா, அந்த ஊழியத்தின் மூலமாக தாங்க நம்ம வெற்றிகரமாக நம்ம வாழ போகிறோம், வெற்றிகரமாக நம்ம வாழ முடியும். எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு நிலைமையை, ஒரு பொசிஷனை நம்ம கொடுத்துருக்கும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு எவ்வளோ பரிதாகரமாக நம்ம மகாபெரிய பரிசுத்தத்துலையா நம்ம வாழ்கிறோம், எவ்வளோ பரிதாகரமாக, எவ்வளோ மோசமாக. சில ஆவிக்குரிய சில காரியங்களே, முக்கியமான காரியங்களை செய்கிறதுக்கே வக்கில்ல அப்படின்றோம் இல்லைங்களா? சில காரியங்களை ரட்சிக்கிறது நம்ம குடும்பத்தை ஆவிக்குரிய இதில் வளர்க்கறதுக்கே இது இல்லாமல் நம்மளே அநேக நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய்கிட்டு ஒரு உறுதி இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் நம்ம ஏன் இருக்கிறோம்? ஏன் கடவுள் நம்மளை வல்லமையான விதத்திலேயே பயன்படுத்த மாட்டேன்றார். நீங்க கேட்டிருக்கீங்களா, கடவுள் ஏன் குளோரியஸா என்னை பயன்படுத்தல, ஏன் நம்ம சபையை வல்லமையான விதத்தில் அவர் பயன்படுத்த மாட்டேன்றார். அவர் எவ்வளோ ப்ராமிசஸ கொடுத்துருக்கிறார் நம்ம பார்க்குறோம். அந்த 13, 14, 15 பார்த்துட்டு வந்தோம். எவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன், பரிசுத்தாவின் வல்லமையை கொடுக்குறேன், பிரகாசிப்பிக்கிற ஊழியத்தை கொடுக்குறேன், என்னை விட பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு உங்களெல்லாம் செய்கிறேன்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்கும் போது அதெல்லாம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற மாட்டேங்குது, அதெல்லாம் ஏன் நம்ம உணர மாட்டேன்றோம். ஒரு மகிமையான வாழ்க்கை ஏன் நமக்கு இல்லை, ஏன் தேவன் வந்து இந்த உலகத்தில் சாகும் போதே நம்ம பாவத்திலேருந்து ரட்சிக்கும் போது, இப்போ பரலோகத்தில் அவர் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ குளோரியஸாக நம்ம இருக்கணும்னு தான் அந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுது. ஏன் நம்ம அப்படி இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் என்ன இப்போ பாட்டு எனக்கு என்ன குறை, ஏன் எனக்கு இவ்வளோ குறை இருக்குது, என் மீட்பர் உயிரோடு தானே இருக்கிறாரு. வீட்டில் பார்த்தா குறை, தனிப்பட்ட விதத்தில் பார்த்தா ஒழுங்கான பரிசுத்த வாழ்க்கையே இல்லை, ஒரு குறை. வீட்டில் பார்த்தா வீட்டு குடும்பம் பயங்கரமாக இருக்குது, ஒரு என்ன குத்து கொலை உயிரமாக குத்து உயிரமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஏன் எனக்கு இவ்வளோ குறை இருக்குது, அது ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறது, இதுக்கு என்ன பதில், ஏன் மகிமையான விதத்தில் கடவுள் என்னை பயன்படுத்தலை, ஏன் இவ்வளோ மோசமாக நம்ம இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ வல்லமையாக நம்ம இருக்கணும் இல்லையா, அதை விட அதிக நிச்சயம் அல்லையா அப்படின்னு போட்டிருக்கும் போது நம்ம ஏன் இப்படி இருக்கிறோன்னா, அதுக்கு ஒரே பதில் தான், சிம்பிளான பதில். உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ரொம்ப ஆழ்ந்த பதிலை தான். ஒரே பதில் என்ன தெரியுமா காரணம், நாம் பரிசுத்தமாக இல்லை, நம்ம ஹோலியாக இல்லை, பரிசுத்தமா இல்லை. ஒரே பதில், பரிசுத்தமா இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒண்ணுமே வேலை செய்யாதுங்க பரிசுத்தமா இல்லைன்னா. ஏன், நம்மளே தனிப்பட்ட விதத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையான்ற சந்தேகத்தோடே நம்ம இந்த உலகத்தை விட்டு சேர்த்து போயிடும். அந்த ரட்சிப்பின் ஒரு சந்தோஷத்தையே பரிசுத்தம் இல்லாதது எடுத்துரும், ரட்சிப்பின் உறுதியே நமக்கு கொடுக்காது. பரிசுத்தமா இல்லாதது தான் எல்லா தீங்குக்கும் காரணம். கடவுள் நம்மளை வல்லமையா பயன்படுத்தாததுக்கு, இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம், கடவுள் வல்லமையா நம்மளை பயன்படுத்தாததுக்கு நமக்கு ரொம்ப டேலண்ட் இல்லைன்றதுனால இல்லை, நமக்கு ரொம்ப படிப்பு இல்லாததுனால இல்லை, நமக்கு ரொம்ப திறமை இல்லாததுனால இல்லை, ஒரே காரணம் என்ன தெரியுமா, நமக்கு பரிசுத்தம் இல்லை, நம்ம இருக்க வேண்டிய பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளுக்கு இல்லை, அதான் காரணம். கற்பனை யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து நம்மளெல்லாம் எப்படி பார்ப்பாரு, நம்மளெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், எப்படி பார்ப்பாரு, சில ஊற்றுகள், என்னை விசுவாசிக்கிறவன் இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும் அப்படின்னார். அவர் சொன்னார் ஜீவ நதிகள் ஓடும். ஆனால் ஒரு சில ஊற்றுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊற்று அது வெளிவந்து நதியா மாறி எத்தனையோ ஊருக்கு அது ஜீவ நதியை கொடுக்கணும், தண்ணியை கொடுக்கணும், ஆனால் அந்த சில ஊற்றுகள் வந்து பிளாக் ஆயிருக்கு, தண்ணியே வெளியே வரமாட்டேந்து, ஏன் பிளாக் ஆயிருச்சு. அப்படித்தான் ஒரு வேளை கடவுள் நம்மளை பார்ப்பாரா, பிளாக் ஆயிருக்கு. என்ன அது பிளாக் பண்ணுது, அசுத்தமான வாழ்க்கை. எவ்வளோ ஆசீர்வாதமா இவனை நான் பயன்படுத்தணும்னு இருக்கிறேனே, எவ்வளோ வல்லமையா இவங்களெல்லாம் பயன்படுத்தணும்னு இருக்கிறேனே, ஜீவ நதி ஊற்றா எத்தனை பேருக்கு, எத்தனை இவ்வளோ வருஷம் வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்கி விட்டானே, இவனை எவ்வளோ வல்லமையா நான் பயன்படுத்தி இருப்பேனே, இவனுடைய அசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ இவனை இலக்க வைக்குதுன்றத உணர்வில்லாத இவன் வாழ்கிறானேன்ற ஒரு உணர்வு, ஒரு இயக்கம் கடவுளுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பரிசுத்தமாக நாம் வாழ வேணுன்றது தான் கடவுளுடைய மிகப்பெரிய விருப்பம். எத்தனை காலம் வேஸ்ட் பண்ணுறான், எத்தனை சந்தர்ப்பங்கள், எத்தனை டைம், எவ்வளோ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் நம்மகிட்டேருந்து திருடுறது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நம்மகிட்டேருந்து திருடுறது என்ன தெரியுங்களா, ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசணும்னு நான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அதை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். ஒரு பாப்புலரான சப்ஜெக்ட் இல்லை இது, நிறைய பேர் பிடிக்கிறது இல்லை பரிசுத்தத்தை பற்றி பேசணும்னா. ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த உலகத்தை நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும்ண்ணா, இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்குற வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும். நீங்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க, இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும், உங்களுடைய பிக்னிக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும், உங்களுடைய வெக்கேஷன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணணும். கடவுள் எவ்வளோ கிஃப்ட்ஸை இந்த உலகத்தில் கொடுத்துருக்கார், அதில் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு கூட செக்ஸு ஒரு கிஃப்ட். அந்த செக்ஸை நல்லா கடவுள் கொடுத்த மாதிரி அருமையாக நம்ம என்ஜாய் பண்ணணும்னா எதன் மூலமாக தான் முடியும் தெரியுங்களா? நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் முடியும். லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணுன்னாவே பரிசுத்தமாக இருந்தால் தாங்க லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். நம்ம சந்தோஷத்தையே லைஃபையே கெடுத்துறது பாவம், பரிசுத்தம் இல்லாதது. உங்களுக்கு முரண்பாடாக தெரியலாம், என்ன இது, பரிசுத்தமாக இருந்தால் தான் ஒன்றுமே என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஆப்போசிட், ஆக்சுவலாக அதுக்கு ஆப்போசிட். ஜோனாதன் எட்வர்ட்ஸ்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தார், 17வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். அவர் அவர் பரிசுத்தத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லியிருக்கார், நான் சொல்கிறேன். இது இங்கிலீஷில் அழகாக எழுதியிருக்கு, தமிழில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். பரிசுத்தம் என்பது இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு காரியம், மிக அருமையான ஒரு காரியம். அந்த பரிசுத்தத்தில் எந்த விதமான அசுத்தமும் இருக்கவே இருக்காது. பொதுவாகவே நம்ம எல்லோருக்கும் பரிசுத்தோன்றத பற்றி ஒரு தப்பான ஐடியா தான் இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கு. பரிசுத்தம்னா ரொம்ப சேடா, ரொம்ப போரா, ஒரு சந்தோஷமும் இல்லாமல் உம்முன்னு மூஞ்சி அந்த பாதிரியாருங்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, அந்த நர்ஸுங்க வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஒரு தப்பான ஐடியா நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப இன்பமானது, ரொம்ப நம்ம இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியது, ரொம்ப பிளசண்டானது நம்ம ஆத்மாக்கு பரிசுத்தத்தை விட வேறு இல்லவே இல்லை. இந்த உலகத்திலேயே பெரிய அழகு, த ஹையஸ்ட் பியூட்டி, இந்த உலகத்திலேயே இல்லாத பியூட்டி ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தம் தான் கொடுக்க முடியும். கடவுளால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்புக்கு போய் இவ்வளோ பெரிய அழகை அவர் எப்படி கொடுக்குறாருன்றது பெரிய ஆச்சரியம். ஒரு அது தெய்வீக அழகு பரிசுத்தம். இந்த உலகம் பாவம், அசுத்தம், அவலட்சணம் நிறைஞ்சிருக்கிற உலகத்தில் உலகத்துக்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆத்மாவை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே பெரிய அழகை தான், இன்பமோ ஒரு சமாதானமோ, ஒரு காம்னஸ், ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு பெரிய அழகு பரிசுத்தம். இட் மேக்ஸ் த சோல் பியூட்டிஃபுல் அண்ட் பிளஸட். யெகோவாவுடைய அவருடைய சாயலையே அந்த ஆத்மாவில் இருக்கும்படிக்கு செய்யக்கூடியது தான் பரிசுத்தம். ஒரு மனுஷன் மகாபெரு விதத்தில் இன்பமாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா, சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா, ஒரே வழி சந்தோஷத்துக்கு என்ன, பரிசுத்தம்ன்றார். நம்ம தப்பான ஐடியா வச்சுருக்கோம் பரிசுத்தத்தை பற்றி. ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போகும்போது ஒரு லேடியை அவர் பார்த்து அவருக்கு வந்து அந்த லேடியை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருந்துச்சான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கண் சிமிட்டக்கூட முடியல, அப்படியே அந்த அம்மாவையே பார்த்துக்கிட்டான் இருக்கலாமான்னு இருந்துச்சான். ஒரு வாலிபல் லேடி தான். ஆனால் அந்த லேடி வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, அந்த அம்மா மூக்கு வர பெருசாக, ரொம்ப குள்ளமாக, ரொம்ப பார்த்த இதாக இல்லை. ஆனால் அந்த லேடியை பார்த்தா அந்த லேடிக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி, கண் சிமிட்டாக்கும் கூட அப்படியே பார்த்துக்கிட்டா இருக்கலாமான்னு இருந்துச்சான் இவருக்கு. என்ன இது, ஏன் அப்படி இருக்காங்க அந்த அம்மா? அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு தெய்வீக ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டுச்சான். இவர் போய் ஏன் இப்படி இருக்கு இந்த லேடி அப்படின்னு போய் எல்லாருக்கிட்டையும் அவர் கேட்டு பார்த்து, அப்புறம் கடைசியில் அந்த சர்ச்சில் போய் கேட்டு பார்த்தா, அந்த அம்மா போகிற சர்ச்சுக்கு, அந்த பாஸ்டர் என்ன சொன்னாரா, ஐயோ அந்த லேடியை பற்றி எல்லாருமே அப்படி தான் சொல்கிறது, ஏன் தர்மா அவங்களுக்கு அப்படி இருக்கு, அவங்க வந்து இந்த இந்த எங்கள் சர்ச்சிலேயே ரொம்ப பரிசுத்தமான லேடி அந்த அம்மா தான், ரொம்ப ஹோலி லேடி அந்த அம்மா தான், ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, உலக பிரகாரமாக பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, ரொம்ப இச்சிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் யெகோவாவுடைய அழகு அந்த அம்மா மேலே இருக்குது, அதனால தான் அந்த அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கலாமான்னு இருக்கு. யாருக்கு பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் பார்த்தா திரும்புறது கூட மனசு வராது, அந்த அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஏன், அது யெகோவாவுடைய அழகு, அந்த மாதிரி அழகு பரிசுத்தம் மாத்திரம்தான் ஒரு ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ கொடுக்க முடியுங்க. இந்த உலகமே கொடுக்க முடியாத மகா சிறந்த பியூட்டி, த ஹையஸ்ட் பியூட்டி, டிவைன் பியூட்டி, பரிசுத்தம் தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால பரிசுத்தம் ஒரு சேடான காரியம் இல்லை, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரட்சகர் வந்து அவருடைய ஜபம் பண்ணும்போது போன வாரம் பார்த்தோம் நம்ம, இந்த 17வது அதிகாரத்தில் 17வது அதிகாரம் 17வது வசனம் நீங்கள் மறக்கவே கூடாது. 17:17 ஜான் 17:17 அவர் என்ன கேட்குறாரு, பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த மிகா பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கேட்கிறார். பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும், அவர்களை பரிசுத்தமாக்கும். ஏன் இந்த காண்டி ஏற்படலைன்னா அவங்க என்னுடைய எந்த ஆசீர்வாதத்தையும் அவங்க அனுபவிக்கவே முடியாது. பயங்கரமான ஒரு வாழ்க்கைய ஒரு அவமானத்தோடு, வெக்கத்தோடு, பச்சாத்தாபத்தோடு, வெறுமையோடு, சாக்கு போக்குங்களை சொல்லிக்கிட்டு, ஒருத்தர் ஒருத்தரோடு தங்களை வெளிப்படுத்திக்காம நாடகம் போட்டுக்கிட்டு மாயமாலமா தான் அவங்க வாழ்வாங்க. பிதாவே அவங்களை பரிசுத்தமாக்கும். அவங்களுக்கு பைபிளை படிக்கணும்னு எந்த ஆசையும் அவங்களுக்கு வரப்போறது இல்லை. செர்மனை கேட்கும் போது ஒரு பாரத்தோடு தான் அவங்க செர்மனை கேட்பாங்க. ஐயோ எப்போ இந்த செர்மன் முடியும்னு தான் அவங்க கேட்பாங்க. ஜபம் பண்றதே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாடகமா தான் எல்லாரும் முன்னாடி ஜபம் பண்ணுவாங்க. தனிப்பட்ட விதத்துல ஒரு ஜப வாழ்க்கையே அவங்களுக்கு இருக்கவே முடியாது. ஒரு நாடகமான கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் அவங்க வாழ்வாங்க. நான் கொடுக்குற எந்த ஆசீர்வாதத்தையும் அவங்க பெற முடியாது, அனுபவிக்க முடியாது. அவங்க பரிசுத்தமா இல்லைன்னு புரியுதுங்களா? ரொம்ப கேட்கறது பரிசுத்தம். பரிசுத்தமா இல்லைன்னா அவங்க எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டாங்க. பிதாவே அவர்களை என்ன பண்ணணும், நீங்க பரிசுத்தமாக்குங்க. பிதாவே அவங்களை பரிசுத்தமாக்குங்க. வேதத்துல ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்றது, யூஸ்லெஸ் லைஃபா அவங்க போயிடும். எந்த சந்தோஷமோ சமாதானமோ இருக்காம ஒரு வெறுமையா ஒரு வாழ்க்கை போய்விடும். பிதாவே அவங்கள பரிசுத்தமாக்கும் அப்படின்னு ஒரு வசனம் படிப்போம். எபிரேயர் 12:14. எபிரேயர் 12:14. இங்கிலீஷ்ல படியுமா? 12:14. யூ ரீட் கிரேஸ் இன் யுவர் டிரான்ஸ்லேஷன்.
மேக் எவ்ரி எஃபோர்ட் டு லிவ் இன் பீஸ் வித் ஆல் மென் அண்ட் டு பீ ஹோலி. வித்அவுட் ஹோலினஸ் நோ ஒன் வில் see the Lord.
அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? மேக் எவ்ரி எஃபோர்ட் டு பீ ஹோலி அப்படினா என்ன அர்த்தம்? எல்லா முயற்சியும் செய்யுங்க நீங்க பரிசுத்தமா இருக்கணும் என்பதற்காக. நம்ம எந்த முயற்சியாவது செய்யறோமா? எல்லா முயற்சியும் மேக் எவ்ரி எஃபர்ட் டு பி ஹோலி. ஏன்? பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கடவுளை பார்க்கவே முடியாது. எந்த ஆவிக்குரிய காரியத்தையும் அவன் அனுபவிக்கவே முடியாது. மேக் எவ்ரி எஃபர்ட் டு பி ஹோலி. அதான் வேதம் நமக்கு சொல்றது. மேக் எவ்ரி எஃபர்ட். பரிசுத்தம் இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது, கடவுளை பார்க்கவே முடியாது. இன்னொரு வசனம் எபேசியர் 5:3. எபேசியன்ஸ் 5:3. நீங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறதுனால பரிசுத்தவான்கள். இயேசு உங்களை பரிசுத்தம் ஆக்குனதுனால பரிசுத்தவான்கள். நீங்க வாழ வேண்டியது எப்படின்னா எந்த படிங்கிறத
மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய
எந்த அசுத்தமோ வேசித்தனமோ பொருளாசையும் வாயில பேரை கூட உங்க வாயில வரவே கூடாது. அந்த மாதிரி நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். பேச்சுல கூட வரக்கூடாது அந்த மாதிரி அந்த மாதிரி பரிசுத்தமா நீங்க இருக்க வேண்டும். தொடர்ந்து படிங்க.
அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும்
வம்பு புத்தியீனமான பேச்சுனா என்ன தெரியுங்களா? உளறுது. சும்மா உளறு, அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு புத்தியீனமான பேச்சும் வம்பும் அதெல்லாம் தகாதது. நீங்க எப்படி வாழணும், உங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கணும்ன்ற அப்புறம் ஸ்தோத்திரம் செய்ததிலே தகும். தொடர்ந்து படிங்க.
விபச்சாரக்காரனாவது தொடர்ந்து
அசுத்தனா இருக்கிறவன், சுத்தமா இல்லாம அசுத்தனா இருக்கிறவன், எல்லா விதமான அசுத்தம் எடுத்துக்கலாம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, தேவனுடைய ராஜ்யத்தில் அறிந்திருக்கிறீர்களே. நம்ம அறிந்திருக்கிறோமா? அது ஒருபோதும் இப்படி போட்ட பழக்கங்க உள்ளவன். அதுல இன்னும் சில கீழெல்லாம் பாத்தீங்கன்னா, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை, குடி, இதெல்லாம் இருக்கிறவன் பரலோகத்துல வரவே முடியாதுன்னு வேதத்துல போட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீர்களே. தொடர்ந்து படிங்க.
இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ போகாக்கினை வருவதால்
ஏமாந்து போயிடாதீங்க. புரியுதுங்களா? எவனோ அதை சொல்றான், இதை சொல்றான், வீண் வார்த்தையினால ஏமாந்து போகாதீங்க. இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லைன்னு இந்த வேத வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வசனம் இந்த மாதிரி நிறைய இருக்கு வேதத்துல. ரெண்டு வசனத்தை நான் சொல்லி, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. மேக் எவ்ரி எஃபர்ட் டு பி ஹோலி. தமிழ்ல எப்படி சொல்லலாம்? உங்களுடைய எல்லா முயற்சியும் பரிசுத்தம் செய்ய, பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தான் இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்ன்ற முயற்சிகளை நீங்க செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டாராம், ஒரு பாஸ்டர் ஒருத்தனை, ஏன்பா நீ பரிசுத்தமா இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டேன்ற? அவர் என்ன சொன்னாராம், பாஸ்டர் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பாஸ்டர் நான் பரலோகத்துக்கு நான் போய்விடுவேன். ஏன்? தேவன் என்னை தெரிந்து கொள்ள விட்டார். நான் தேவனுடைய பராமரிப்புன்ற சத்தியம் எனக்கு தெரியும். அதனால தேவன் என்னை தெரிந்து கொள்ளும் போது நான் நிச்சயமா என்னை பரிசுத்தம் பண்ணி போய்விடுவார். அதனால நான் என்ன முயற்சி செய்யணும் பாஸ்டர் அப்படின்னாராம் அவர். இதுல அந்த பாஸ்டர் அவருக்கு சொன்ன பதில் என்ன சொன்னாராம், என்ன மோசமான ஒரு இதயம்யா நம்ம இதயம், கடவுள் நீ பரிசுத்தமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த சத்தியத்தை கொடுத்தார். உண்மையா அந்த சத்தியத்தை நீ விசுவாசிக்கிற மனுஷனா இருந்தா, கடவுள் உன்னை தெரிந்தெடுத்திருக்காருன்ற சத்தியம் உண்மையா உனக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா, அந்த எல்லா விசுவாசிக்கும் அது என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்க எல்லா விதத்திலையும் பரிசுத்தமா இருக்கும்படி தான் அந்த சத்தியம் பண்ணுச்சு. உன்னை அது பாவம் செய்ய வைக்குதுன்னா அந்த சத்தியத்துல ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் எங்க? உன்னுலதான் ப்ராப்ளம். புரியுதுங்களா? உன்னுலதான் ப்ராப்ளம். ஏன் அந்த சத்தியத்தை கடவுள் கொடுத்தது எதுக்கு? நீ நியாயப்பிரமாணமா பரிசுத்தமா இருக்கக்கூடாது. நீ கிருபையினால வளர்ந்து, கிருபையினால தேவன் என்னை இவ்வளவா தெரிந்து கொண்டிருக்கும் போது, இவ்வளவா எனக்கு முடிவு பண்ணியிருக்கும் போது, உடன்படிக்கை பண்ணியிருக்கும் போது, நான் பரிசுத்தத்துல ஃபாஸ்டா வளரும் போது அது நிச்சயமா நான் வளர முடியும், கடவுள் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்ற ஒரு கிருபையை கொடுக்கறதுக்கு தான் அந்த சத்தியங்க உனக்கு பரிசுத்தத்துல என்கரேஜ் பண்றது தான் கொடுத்துருக்கே தவிர, அதை பயன்படுத்தி நீ பாவம் செய்யலான்றியே நீ என்ன மனுஷன் அப்படின்னு தான் அவர் திட்டினாராம் அவரை பிடிச்சி. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் இன்னும் ஒரு உதாரணம் கூட சொன்னாராம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க முடியாதுன்னும் போது, நீ என்னதான் சொன்னாலும், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், என்னதான் சொன்னாலும், நீ ரட்சிக்கப்பட்டதுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கும் இருக்கிற ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமா இருக்கிறது. அது ஒன்று தான் அடையாளம். கிருபையினால உண்மையாவே நம்ம மறுபடியும் பிறந்திருந்தோம்னா, எந்த சத்தியமும் சரி நம்மள பாவத்தை நேசிக்கும்படி நம்மள செய்யாது. இது முக்கியமா கவனிங்க. உண்மையாவே நம்ம மறுபடியும் பிறந்திருந்தோம்னா, எந்த சத்தியமும் நம்மள பாவத்தை நேசிக்கும்படி நமக்கு செய்யாது. ஏன் அப்படின்னா, ஒரு பன்னியை எடுத்துக்கோங்க. ஒரு பன்னி சாக்கடையில நல்லா பிறண்டுகிட்டு இருந்துச்சு. சாக்கடைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுக்கு? பிக் வில் லைக் தட். அந்த மாதிரி பிறண்டுகிட்டு இருந்துச்சு. அந்த பன்னியை என்ன பண்ணிட்டாங்க? ஆடா பண்ணி விட்டாங்க. ஆடா பண்ணிட்டு அந்த ஆட்டுக்கிட்ட போய் நம்ம என்னத்தை தான் சொன்னாலும் அதுக்கு திருப்பி போய் சாக்கடையில் போய் பிறலணும்னு வருமா? இல்லை, அது இயற்கை மாறிடுச்சு இல்லையா. அதுக்கு அந்த புத்தி திருப்பி வரவே வராது. அது இயற்கை மாறிடுச்சு. அதுக்கு அந்த புத்தி வரவே வராது. எப்போ புத்தி வரும்னா, ஒரு பன்னி போய் ஒரு ஆடு மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, நான் ஆடுன்னு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படா போய் சாக்கடையில் பெறலாம், எப்படா போய் சாக்கடையில் போய் உழுவலாம் அப்படின்றதுக்கு என்ன சாக்குப்போக்கு தேடலான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று கிடச்சிச்சுன்னா போகிறோம், அதை வச்சுக்கிட்டு போய் அப்படி தான் உழுவ பார்க்கும். புரியுதுங்களா? அதான் ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னன்னா மறுபடியும் நம்ம பிறந்து விட்டோம்னா பாவத்தை நம்ம நேசிக்க மாட்டோம். நம்ம போய் ஏதாவது சத்தியங்களை பயன்படுத்தி போய் என்ன அது பாவத்தில் உழுவைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ப்ராப்ளம் என்ன? ரீஜெனரேஷன் ஏற்படலை. ரீஜெனரேஷன் வந்து நம்மளை ஆடாக மாற்றிடும், இயற்கை மாற்றிடும், பாவத்தை வெறுக்க வைக்க செஞ்சிடும். புரியுதுங்களா? அதனால இந்த காரியத்தெல்லாம் பயன்படுத்தி நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாது, பரிசுத்தத்துக்கு முயற்சி செய்யலைன்றதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் இல்லை. உண்மையாகவே நம்ம விசுவாசிக்கிறோம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் விசுவாசிச்சோன்னா நம்மளை ரொம்ப பரிசுத்தத்துக்கு கொண்டு போவாது. யாக்கோபு சொன்னார், தேவன் உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமா விசுவாசிக்கிறேன். ஒருத்தர் பிசாசம் விசுவாசிச்சு மோசமா பாவத்துல போகுது, அந்த விசுவாசம் உன்னை என்னப்பா செய்து? புரியுதா? அதான் உண்மையான விசுவாசம். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நிச்சயமா பரலோகத்துக்கு போவன்ற ஒரு உறுதி வந்து உன்னை பரலோக பரிசுத்த பாதையில அதிகமா நடத்துதா இல்ல இன்னும் பாவத்துல போக வைக்குதா? அப்படின்னா நீ அதை உண்மையா விசுவாசிக்கலன்னு அர்த்தம். சரி, நம்ம இந்த மூணு வசனத்தை யோவான்ல பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். அது பரிசுத்தத்தை பத்தி தான் போட்டிருக்கு. யோவான் 17வது அதிகாரம் 16 படிக்கலாம். நான் படிக்கிறேன். இயேசு பரிசுத்தத்தை பத்தி அவர் சொல்றாரு. சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் உலகத்தாரா இராதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தாரா அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு உலகத்தாரா எப்படிங்க இருக்குல்ல? அவர் வந்து வெறும் வெளி வேஷத்துல தான் உலகத்தாரா இல்லாத இருந்தாரா? யோசிச்சு பாருங்க, அவர் இயற்கையிலேயே உலகத்தாரா இல்லாத இருந்தார். பரிசேயன் கூட தான் உட்காந்துகிட்டு இருந்தாரு, பாவிங்க கூட தான் உட்காந்துகிட்டு இருந்தாரு, ஒரு வேசியோடு தான் பேசினாரு, சமாரிய பெண்ணு கூட தான் பேசினாரு. ஆனா அவங்க கூட இருக்கும்போது இவருடைய இயற்கையா வேற, அவங்களுடைய இயற்கையா வேற இருக்குல்ல? அவர் இயற்கை வெறியும் வெளி வேஷத்துல ஒண்டி வித்தியாசம் இல்லை, அவர் நேச்சரே வித்தியாசமா இருந்துச்சு. அதே தான் அந்த சீசர்களுக்கும் அவர் சொல்றாரு, இவங்க வெளியில் வேஷத்துல ஒண்டி வித்தியாசம் இல்லை, நான் எப்படி இயற்கை வித்தியாசமான இயற்கையா இருக்கிறனோ அந்த மாதிரி அவங்களையும் வித்தியாசமானவங்க. நான் உலகத்தாரா இராதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. நமக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நமக்கும் ஒரு இந்துக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்தில் இருக்கிற ஒரு இந்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 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 பையன் வந்து இன்னொரு பையன்கிட்ட சொன்னானா, நான் பரலோகத்துக்கு போவேன், நீங்கள்லாம் விக்கிர ஆராதனைக்கார், நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க, நீங்கள்லாம் இந்து, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னாரு. அவன் கேட்டுட்டு, ஏன் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லப்போனால் நீ ஒரு 2 hours போய் சர்ச்சுக்கு போயிட்டு வர, நான் ஃப்ரைடே போகிறேன், டியூஸ்டே போகிறேன், வெட்னஸ்டே போகிறேன், ஃபாஸ்டிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எவ்வளோ வித்தியாசம், என்ன பெருசு வித்தியாசம்? ஒரே நீ 2 hours சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனால நீ பரலோகத்துக்கு போவே, நான் நரகத்துக்கு போவேனா? நமக்கும் உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி என்ன வித்தியாசம் தெரியுங்களா? அடிப்படை வித்தியாசம். நம்ம இயற்கையே மாறிவிட்டது. அது மாறிவிட்டதான்னு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ரீஜெனரேஷன் தான் அதை செய்ய முடியும். மாறிவிட்டதா? நம்ம ஒரு பன்னி மாதிரி ஒரு எப்படி ஆடாச்சோ அந்த மாதிரி நம்ம ஆயிவிட்டோமா? ஒரு வெளிப்படவையா நம்ம சர்ச்சுக்கு போறதுனால, ஏதோ ஒரு 2 jabs சொல்றதுனால இல்லை, இயற்கையாவே நம்ம மாறிவிட்டோம் அப்படின்ற அந்த மாற்றம் நம்ம இடத்துல இருக்கணும். நான் உலகத்தாரா அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அநேக பேர் இந்த இயற்கையா நம்ம மாறலன்னா, அந்த ரீஜெனரேஷன் நமக்கு ஏற்படலைன்னா, அநேக பேர் என்ன எப்படின்னா ஒரு வெளி வேஷ மாதிரி ஆடு மாதிரி நடிக்கிறது வந்து ஒரு பெரிய பயங்கரம். ஆடு மாதிரி நடிக்கிறது, அந்த மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட ஒரு பலவீனமா இருக்கலாம், நம்ம இதுவா இருக்கலாம், ஆனா நமக்கு ரீஜெனரேஷன் ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்கலன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டம். இயேசு எந்த சுலபமான வார்த்தைகளும் அவங்களுக்கு சொல்லலை. வேதத்துல யாருமே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ரீஜெனரேஷன் ஆகல, அவங்க மனசெல்லாம் உலகத்துல தான் இருக்கு, ஆனா சபை நாடு மாதிரி நடிக்க வர்றவங்க கிட்ட இயேசு என்ன வார்த்தைகள் சொல்றாரு தெரியுமா? அவங்களை பார்த்து சொன்னது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, பாத்திரத்தை வெளியில ஒண்டி சுத்தமாக்குறீங்களே, உள்ளுக்குள்ள எவ்வளவு அசுத்தமோ அவலட்சணமோ உலக ஆசைகளோ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, வெளியில ஒண்டி சுத்தமா இருக்கிறது பாக்குறதுக்கு, ஆனா உள்ளுக்குள்ள சரியில்லையே. யாக்கோபம் என்ன சொல்றாரு, விபச்சாரர்களே விபச்சாரிகளே, உலக நேசம் தேவனுக்கு பகை என்று உங்களுக்கு தெரியாதா? யோவான என்ன சொல்றாருன்னா, உலகத்தையும் அவைகள் உள்ளகளையும் நேசிக்கிறவன் இடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை அப்படின்னு கொடூரமான வார்த்தைகள் தான் இருக்கு. எந்த ஆறுதலான வார்த்தைகளும் இல்லை. சரி பிரதர், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் உலகத்தாரா உலகத்தார் இல்லையா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு ரெண்டு காரியத்தை உரசி பார்த்தா தான் தெரியும் அப்படின்வாங்க. தங்கத்தை உரசி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நான் உலகத்தாரா உலகத்தாரா இல்லைன்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு ரெண்டு மனுஷங்க ஒரே ரோட்ல போறாங்க, ஒருத்தர் ரைட்ல போவானா லெஃப்ட்ல போவானான்னு எப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம? ஒரு ரைட் லெஃப்ட் வந்தா தானே, டர்னிங் பாயிண்ட் வந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம உலகத்தாரா உலகத்தார் இல்லையான்றது எப்ப திறமை தெரிஞ்சுக்க முடியும், நம்ம டர்னிங் பாயிண்ட்ஸ்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம லைஃப்ல ஒரு விதத்துல உரசி பார்க்கும்போது சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில உரசறதுக்கு வரும். கஷ்டங்கள் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்ல செழிப்பு வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்பதான் தெரியும் நம்ம என்ன மாதிரி ஆளுங்க, புரியுதுங்களா? அப்ப அதுதான் உரசி பார்க்கறது வருது. கஷ்டமே நமக்கு வருது, அந்த கஷ்டத்தை நீங்க எப்படி அணுகிறீங்க? எனக்கு போய் இந்த மாதிரி வந்திருக்கிறதே, எனக்கு போய் இந்த மாதிரி வந்து கடவுளுக்கு கண் இருக்கிறதா, அவர் இப்படியா செய்வாரு, எனக்கு என்ன கஷ்டம், நான் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்ற மாதிரி கடவுளை சபிச்சுக்கிட்டு கோபத்தோடு கசப்போடு எதிர்ப்போடு அப்படி பார்க்குறோமா? ஒரு கஷ்டத்தை எப்படி நம்ம கஷ்டத்தை அணுகிறோம்? கஷ்டம் வரும்போது நம்மளை உரசி பார்க்கறதுக்கு வருது, அப்போ தான் காமிக்கிறது உனக்கு விசுவாசம் இருக்கா. அந்த டைம்ல அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி அணுகிறோம், தேவனுடைய பராமரிப்பை எப்படி நம்புகிறோன்றது அந்த டைம்ல தான் நமக்கு தெரியும். இன்னொரு டைம் எப்போ பார்க்கலான்னா, செழிப்பு வரும்போது. செழிப்பு வரும்போது ஒரு உலக மனுஷன் என்ன செய்வானா, என் ஆத்மாவே அவன் சந்தோஷமா மகிழ்ந்து குடித்து புசித்து சந்தோஷமாயிரு, இன்னைக்கு பரம்பரை பரம்பரையா உனக்கு சொத்து சேர்த்துட்டேன், சந்தோஷமாயிரு, இன்னுமே உனக்கு என்ன குறைன்னு சொல்றமா, இல்ல இதெல்லாம் என்ன திருப்தி செய்ய முடியாது, இதெல்லாம் அவன் நிரந்தர வாழ்க்கையை கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு அதை பார்க்க நம்ம தெரியுமா? புரியுதுங்களா? செழிப்போம் கஷ்டத்தையும் நம்ம எப்படி அணுகிறோன்றது தான் நம்ம உலகத்தாரா இல்லையான்றத நம்மளுக்கு காமிக்கும். சரி, அடுத்த வசனத்தை படிப்போம். 16வது வசனம் படிச்சிருக்கோம், நான் உலகத்தாரா அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்முடைய இயற்கை தான் உலக இயற்கையாவே மாறிவிட்டோம். 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த ஆசை, இந்த ஜெபம் வந்து அந்த முழு ஜெபத்திலையும் அந்த ஆசை அவருக்கு இருந்திருக்குங்க. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அவர்களை பரிசுத்தமாக்கும்ன்ற அந்த ஏக்கம் வந்து முழு ஜெபத்திலேயே இருக்கு. இந்த வசனத்துல தான் அது எல்லாமே சேர்த்து ஒரு பீக்கா வருதுன்றாங்க இல்லைங்களா, ரொம்ப தீவிரத்தோடு செய்யற ஒரு ஜெபமா இருக்கிறது. அவர்களை பரிசுத்தமாக்கும் பிதாவே, பரிசுத்தமாக்கும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. நம்ம போன வாரம் அதை அவ்வளவு தெளிவா பார்க்கல, ரெண்டு அர்த்தங்களை நான் சொல்லி முடிக்கலாம். பரிசுத்தமாக்கும்னா என்ன, பரிசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்கிலீஷ்ல சொல்ல போனா சாண்டிபிகேஷனுக்கும் பியூரிபிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களை சுத்தமாக்கும் பிதாவேன்னு அவர் கேட்டிருக்கலாம். அப்படியா கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காரு, பரிசுத்தமாக்கும். என்ன அதுக்கு அர்த்தம் பரிசுத்தமாக்கும்னா? பரிசுத்தமாக்கும்ன்றதுக்கும் சுத்தமாக்குறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். ஏன்னா சுத்தமாக்குறத விட பரிசுத்தமாக்குறது டாப் மோஸ்ட் மீனிங், அதுக்கு உயர்ந்த அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் வந்து கிறிஸ்தவனா அவன் இருந்தான்னா ஆல்ரெடி அநேக விதத்துல அவன் சுத்தமா இருக்கணும். கிறிஸ்தவனா மாறும்போது அவன் ஆல்ரெடி பொதுவான பாவங்க, பொய் சொல்றது, திருட்டுத்தனம், அந்த உலகத்துல பண்ற அநியாயம், அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா கடவுளுடைய உயிர் அவங்களுக்குள்ள எப்படிங்க இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. அதுலெல்லாம் ஆல்ரெடி சுத்தமா இருக்கணும். இவர் என்ன கேட்கிறாருன்னா, அவங்கள சுத்தமாக்கும்னு இல்ல பரிசுத்தமாக்கும்னு கேட்கிறாரு. அது அந்த மாதிரி ஒரு சுத்தம் நம்மளுக்குள்ள ஆல்ரெடி இல்லைன்னா கிருபையின் ஆரம்ப வேலையே நம்மளுக்குள்ள இன்னும் ஏற்படலைன்னு அர்த்தம். அதுக்காக கடவுள்கிட்ட நம்மளை தாழ்மைப்படுத்தி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எனக்கு அந்த சுத்தம் படுத்த வேண்டும். அந்த சுத்தத்தை பத்தி அவர் பேசல, பரிசுத்தத்தை பத்தி அவர் பேசுறார். பரிசுத்தம்னா என்ன அர்த்தம், வெறுமையா வெளிப்பார்வையான பாவங்கள்லேருந்து மாத்திரம் விடுதலை இல்லை, வெளிப்பார்வையான அசுத்தத்திலேருந்து விடுதலை இல்லை. இவர் என்ன பரிசுத்தம்னா, அவங்க உள்ளுக்குள்ள அவங்களுடைய இயற்கையை மாற்றும்படி அவர் கேட்குறார். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அவங்க அவங்க அந்த அந்த மரித்திருக்கிற காரியங்கள் மாம்ச இயற்கைக்கு மாற்றத்தை கொடும் பிதாவேன்னு அவர் கேட்குறார். உள்ளுக்குள்ள மாறணும், அதான் பரிசுத்தம். வெளிப்பார்வையான பாவங்கள்லேருந்து விடுதலை இல்லை, உள்ளுக்குள்ள அவங்கள மாற்றி ஒரு தெய்வீக வாழ்க்கையில் தெய்வீக உலகத்தில் அவங்கள அட்மிட் பண்ணும் பிதாவே. பரிசுத்தம்னா அதான் அர்த்தம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஒரு ஆவிக்குரிய காரியத்தை உலகத்தில் வந்து ஒரு மாம்ச மனுஷன் நுழையவே முடியாது. நம்ம அந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய இயற்கையில் நம்ம வரணும்னா நமக்கு ஒரு ஆவிக்குரிய இயற்கை தேவை. அதுக்காக அவர் என்ன கேட்கிறாருன்னா, பிதாவே அவர்களை ஆவிக்குரிய விதத்தில் அவங்கள மாற்றும், உலக நிலையிலிருந்து அவங்கள உயர்த்தி தேவனுடைய ஐக்கியத்தில் சதா காலம் தொடர்ந்து அவங்க வாசம் பண்ணுற ஒரு நிலையில் அவங்கள மாற்றணும், கடவுளோடு நடக்கிற மக்களை அவங்கள மாற்றணும். மாம்சமோ ரத்தமோ உணர்த்த முடியாத காரியங்களை அவங்க உணர்ந்து கொள்ளும்படிக்கு அவங்கள பரிசுத்தமாக்கும், அவங்கள ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணும், ஆவிக்குரிய விதத்தில் அவங்கள மாற்றும். புரியுதுங்களா? வெறும் நெகட்டிவா அவங்கள பாவத்துல இருந்து காப்பாத்தி விடுவோன்றது இல்லை பரிசுத்தம். அதுக்கு பேர் சுத்தம். பரிசுத்தம்னா அதுல இருந்து ஆல்ரெடி காப்பாற்றப்பட்டுட்டாங்க, இவங்களை இந்த நிலையிலிருந்து மேல உயர்த்தும், உம்முடைய ஐக்கியத்துல உம்மோடு நடக்கிற மக்களாக, உம்மோடு சதா காலம் ஐக்கியத்துல வாசம் பண்ற மக்களாக அவங்கள மாத்தும். அதான் பரிசுத்தம்ன்றதுக்கு அர்த்தம், உயர்ந்த நிலைக்கு போற ஒரு அர்த்தம் அது. அவங்க இயற்கையை மாத்தும் பிதாவே. அவங்க வந்து உம்முடைய தெய்வ அன்புலையும் தெய்வ பலத்திலையும் தெய்வ வல்லமையிலையும் நிறைந்திருக்கும்படிக்கு, உம்முடைய மகிமைக்காக பட்சிக்கிற வைராக்கியத்தோடு இருக்கும்படிக்கு அவங்கள செய்யும். கடவுளோடு நடக்கிற மக்களாக, கடவுளோடு அந்யோன்யமாக இருக்கிற மக்களாக அவங்க மாறணும். அவங்களுடைய நோக்கங்கள்லாம் உலகத்தை விட அப்பாற்பட்ட நோக்கங்களாக இருக்கணும். மனித குலம் பேர் கிறிஸ்தவங்க அறியாத ஒரு உயரத்துக்கு, ஒரு உயரமான வாழ்க்கைக்கு, உயரமான ராஜ்யத்தை அவங்க அடையிற மக்களாக அவங்க வாழணும். புரியுதுங்களா? உங்களுக்கு இது கஷ்டமா இருந்தாலும் நீங்க மெசேஜ் கேட்கும்போது, சீடியில் கேட்கும்போது உங்களுக்கு புரியலாம். இது வந்து வெறும் உலக பிரகாரமா மேல் பார்வையா எந்த தப்பும் செய்யல, அந்த தப்பும் செய்யல, எந்த தப்பும் செய்யாம ஒரு ஒழுங்கா டீசெண்டா இருக்கிறது மாத்திரம் அவர் சொல்லலை. ஏன், அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய நீதி பரிசேயர் சதுசேயர் நீதியை விட பெருசா இல்லாவிட்டா. பரிசேயர் சதுசேயர் பார்த்தீங்கன்னா வெளியே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க தெரியுங்களா, ஒழுங்கா குடும்பஸ்தராக இருப்பாங்க, ஒழுங்கா நல்லா இருப்பாங்க. அதை அவர் ஜெபிக்கலாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டடா, கடவுளோடு அந்யோன்யமா சதா எப்பப்பார் கடவுளோடு ஐக்கியத்தில் வாசம் பண்ணுகிற விதத்தில் அந்யோன்யமா ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்படிக்கு அவங்கள ஜெபம் பண்றார். மாம்சமோ ரத்தமோ உணர முடியாத காரியங்களில் வாழ முடியாத நிலையில அவங்க வாழணும்னு ஜெபம் பண்றார். உயர்ந்த ஆவிக்குரிய நிலங்க அது. புரியுதுங்களா? அதுக்காகத்தான் அவர் ஜெபம் பண்றார். அதுல வந்து அதுல கெடுக்கக்கூடியது, அந்த நிலைக்கு அவங்க போகாதபடி கெடுக்கக்கூடியது என்ன, பாவம் தான். அந்த பாவம் நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னா பாவத்துக்கு ஒரே மருந்து ஒரு வசனம் நீங்க படிங்க, சங்கீதம் 119:11. என்ன பண்ணாரு, பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து கொண்டேன். அவருடைய வசனம் நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளால பாவம் செய்ய முடியாது. அதான் அந்த அர்த்தம் சொல்லுது. புரியுதுங்களா? அதனால இவங்களை உயர்ந்த பாவம் செய்யறது மாத்திரம் இல்ல பிதாவே, பாவத்திலிருந்து காப்பாத்துறது மாத்திரம் இல்ல, ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய நிலைக்கு இவங்க செல்ல வேண்டும், மாம்ச இயற்கையை விட தாண்டி இவங்க போக வேண்டும், ஆவிக்குரிய உலகத்துக்கு இவங்க நுழைய வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. அது எப்படித்தான் நடக்க முடியும், அபிஷேகம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ஜெபிக்கிறாரு, ஒரு அபிஷேகம் கிடைக்கணும், இல்ல உணர்ச்சிகள்ல அவங்க ஆடி ஆடி அந்நிய பாஷையில அவங்க கிடைக்கணும்னு நான் ஜெபிக்கிறாரு, இல்ல அது எப்படித்தான் நடக்க முடியும், அவருடைய வசனத்தினால. புரியுதுங்களா? அந்த வசனம் எவ்வளவு முக்கியம்னு புரியுதுங்களா? இப்படி நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்தை எவ்வளவு முக்கியப்படுத்துற, நம்ம எல்லாம் ரொம்ப தீவிரமா பைபிளை படிக்கிற மக்களா இருக்கணும், அப்பதான் அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும். சும்மா கிறிஸ்தவம் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு பைபிள் அறியாம அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்களாம் இருக்கீங்க சிஸ்டர்ஸ், நீங்கள்லாம் வேத பண்டிதர்களாக மாறணும். வேதத்தை படித்து 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 நீங்கள்லாம் நாளைக்கு கிரேஸ் பிரார்த்தெல்லாம், யூ ஷுட் டீச் யுவர் சில்ட்ரன் பைபிள். பெரிய பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் தெரியாத அளவுக்கு பைபிள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள்லாம் மாறணும். பெரிய வல்லமையாக அவங்க பிள்ளைங்கள்லாம் வரணும். வேதத்தில் ரொம்ப தீவிரமாக ஆர்வமாக படிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணுங்க. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, யோசிச்சு பாருங்கள் வேதத்தை படிக்கிறது. அதுக்காக கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பை கேட்டு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை எவ்வளோ நிராகரிச்சிருக்கோம், இன்னுமே நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம், எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய டைம்லலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், வேதத்தை படிச்சுக்க முயற்சி செய்வோம். வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ புக்ஸை நம்ம வச்சுருக்கோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுதான் நம்மளை உயர்ந்த நிலைமை கொண்டு போக முடியும், வேறு எதுவுமே இல்லை. அவங்கள பரிசுத்தமாக்கும் பிதாவே, எவ்வளோ ஆர்வமாக இயேசு கிறிஸ்து அந்த ஜபத்தை செய்கிறார் பாருங்களேன், பரிசுத்தமாக்கும் பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும். சரி, முதலாவது அர்த்தம் அது, அவங்க பாவத்தில் ஈடுபடுறது ஒரு பக்கம், அது சுத்தம். அதை விட அவங்க உயர்ந்த நிலைமைக்கு அவங்க போய் வாசம் பண்ணணும் ஆவிக்குரிய இதில். இன்னொரு அர்த்தம் அதில் என்ன போட்டிருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை கடவுள் பரிசுத்தம் பண்ணார். ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணார், ஆலயத்தில் வைக்கப்பட்ட பொருளுங்க, அங்கே இருந்த டேபிள், அங்கே இருந்த உடன்படிக்கை பெட்டி, அங்கே இருந்த அநேக பாத்திரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எண்ணெய் ஊற்றி பரிசுத்தம் பண்ணுவாங்க. அந்த லேவியர் கோத்திரத்தை பரிசுத்தம் பண்ணார், அந்த ஆசாரியர் போடுற துணியை பரிசுத்தம், அவங்களுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி பெரிய ஆடம்பரமாக பெரிய பண்டிகை நடத்தி அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பரிசுத்தமாக்குறாங்கன்னு அர்த்தம். என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, இங்கிலீஷில் பார்த்தா செட் அப்பார்ட் அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் கடவுளுக்காகவே தனியாக எடுத்து வைக்கப்பட்டது, சாதாரண காரியங்களுக்காக அதை பயன்படுத்த முடியாது, அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். முதலாவது வேற ஒரு அர்த்தத்தை சொன்னேன், ரெண்டாவது அர்த்தம் என்ன, இது வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு சாதாரண காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் கடவுளுக்காகவே தனியாக எடுத்து வைக்கப்பட்ட காரியத்துக்கு பேர் என்ன, பரிசுத்தமாக்குறது, செட் அப்பார்ட், தனியாக வைக்கணும். எதுக்காக, கடவுளுக்கு மாத்திரம்தான் இது பயன்படுவதற்காக செப்பரேட்டாக வைக்கிறது. பழையற்பாடில் அப்படி இருக்கு, அது அந்த காரியத்துக்காக பயன்படுத்தியிருக்காரு. அதே அது அர்த்தத்தை தான் இங்கேயும் சொல்கிறார், ஆண்டவரே இவங்களை என்ன பண்ணணும், இவங்களை செப்பரேட்டாக உம்முடைய காரியத்துக்காக பரிசுத்தப்படுத்து பிதாவே, நம்மளுடைய காரியத்துக்காக பரிசுத்தப்படுத்தும். ஏன் அவங்களை அப்படி பரிசுத்தப்படுத்தணும், அடுத்த வசனம் படிப்போம், 18வது வசனம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல் நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, இது வெறும் அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் கொடுக்கல, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. என்ன அந்த வேலை, பிதாவே நீர் என்னை எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்புனீரோ அந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன், அவங்கள உலகத்தில் அனுப்ப போறேன், அவங்கள வல்லமையா பயன்படுத்த போறேன். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் நம்மளை எந்த விதத்தில் பயன்படுத்த போறாருன்னு நம்மளால சொல்லவே முடியாது. தெரியுங்களா, நம்ம லைஃப் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன், பரிசுத்தம் இல்லாமல். நம்ம காண்டி பரிசுத்தத்தில் வளர்ற சபையாக, பரிசுத்தத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தோன்னா என்ன பாசிபிலிட்டிஸ், என்ன சந்தர்ப்பம், நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது. எங்கேயோ நம்மளை கடவுள் பயன்படுத்துவாருங்க, வல்லமையான விதத்தில் பயன்படுத்துவார். அதெல்லாம் ஏற்படாத காரணம் என்ன தெரியுமா, பரிசுத்தம் இல்லை, there is no holiness. ஏன் அந்த பரிசுத்தம் இல்லைன்னா, நம்ம விசுவாசத்தில் இருக்கிற இன்பங்கள், சந்தோஷங்கள், ஆனந்தங்களை நம்ம ருசிச்சு பார்க்கவே முடியாது. ருசிச்சு பார்க்காம எப்படிங்க, அசுத்தமாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை போய் கடவுள் எப்படி பயன்படுத்துவார். பழையற்பாட்டில் கிளியராக அவர் போட்டார், அசுத்தமாக இருக்கிறத எத்தையும் அவர் பயன்படுத்தவே மாட்டார். பரிசுத்தம் இல்லாத எதுலேயுமே அவர் வல்லமையை ஊற்றவே மாட்டார். அவர் ஆசீர்வாதத்தை இப்போ அசுத்தமாக இருக்கிறதுக்கு எதுக்குமே அவர் கொடுக்க மாட்டார். நம்ம சபையோ நம்மளையும் ஒரு கிறிஸ்தவனா கடவுள் பயன்படுத்தணும்னா நமக்கு இருக்கக்கூடியது என்ன, பரிசுத்தம் தான். எந்த அளவுக்கு பரிசுத்தத்தில் வளர்றோமோ அந்த அளவுக்கு வல்லமையா நம்மளால கடவுள் பயன்படுத்த முடியும். அது ரொம்ப அவசியம். முதல் நூற்றாண்டு சபையை பார்த்தீங்கன்னா அவங்கள அவ்வளவு வல்லமையா பயன்படுத்தணும். அந்த 12 பேர் எடுத்துக்காங்க, இந்த வேர்ல்டு உலகத்தை மாத்திர அளவுக்கு அவங்கள பயன்படுத்தினதுக்கு ரொம்ப படிச்சிருந்தாங்களா, அவங்க ரொம்ப வேதம் தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு. ஒரு காரணம் இந்த ஜபத்தை அவன் நிறைவேற்றினதுனால, பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனால தான். புரியுதுங்களா? கடவுள் நம்மளை பயன்படுத்தணும்னா பரிசுத்தம் காண்டி இல்லைன்னா கடவுளுடைய பிரசன்னத்தையே நமக்கு மத்தியில் வெளிப்படுத்த மாட்டார். தெரியுங்களா? ஒரு அசுத்தமான கூட்டமாக இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு ஒரு சபையாக நம்ம கூடி வரோன்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அவர் பிரசன்னமே நமக்கு மத்தியில் இருக்காது. எவ்வளோதான் சத்தியங்க படித்தாலும் ஒன்றுமே வேலை செய்யாது. பரிசுத்தம் பரிசுத்தம் ரொம்ப அவசியம். அந்த அதான் அவர் கேட்குறார், நீர் என்னை அனுப்புனது போல் நான் உங்களை அனுப்பணும் பிதாவே. எவ்வளோ முக்கியமான வேலை, அதை யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வராம இருந்தா என்ன ஆயிருக்கும்? வெற்றிப்பே ஏற்பட்டிருக்காது. நம்மளும் நமக்கு ஒரு கடமை இருக்கு இந்த உலகத்துல. என்ன? அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்குள்ள நம்மளையும் அனுப்பினான்னு விருப்பப்படுறார். அந்த நோக்கத்தை அடையும்படிக்குத்தான் நம்மள அழைச்சிருக்கிறார். நான் ஏன் நான் போலன்னா அவங்க ரட்சிக்கப்பட முடியாதா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து வரலன்னா நிச்சயமா யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பவுல் சொல்றாரு, நம்ம இந்த உலகத்துல போய் சில பேரை நம்ம ரட்சிக்கணும், சில பேர் நம்ம ஆத்மா கொடுக்கணும்னு வச்சிருக்காரு. நம்ம போலனாலும் அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. பவுல் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க வார்த்தையை கேட்கறதுனால விசுவாசம் வரும். அந்த வார்த்தையை சொல்றவங்க இல்லைன்னா எப்படி அவங்க கேட்பாங்க? சில பேர் போய் சொல்லலைன்னா அவங்க எப்படி கேட்பாங்க? அனுப்ப போறது ரொம்ப முக்கியம். கடவுள் நிச்சயமா அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை ரட்சிப்பாரு, ஆனா அவங்க கருவிகள் மூலமா தான் ரட்சிக்கணும்னு வச்சிருக்காரு. அதுல ஒரு கருவி நீங்களும் நானும். நம்மளை உலகத்துல அனுப்பணும்னு நினைக்கிறாரு, நம்மளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நம்மளை எப்படிதான் பயன்படுத்துவாரு? நம்ம பரிசுத்தமா இருந்தாதான் பயன்படுத்துவார். எவ்வளவு கேவலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தருமா? அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டோம். நம்ம ஒன்றும் போக மாட்டோம். பெந்தகோஸ்து அவங்க இவங்க கள்ள போதகத்தையும் கள்ள சுவிசேஷத்தையும் ஊரெல்லாம் பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை நிச்சயமா ரட்சிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பாவ வாழ்க்கையில தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே போய்கிட்டு இருப்போம். ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அதுக்காக. அது எவ்வளவு மோசம் யோசிச்சு பாருங்க. இல்ல, நாம் பரிசுத்தப்பட வேண்டும். பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஏன்? உலகம் எங்கும் நீர் என்ன எப்படி அனுப்பி பயன்படுத்தினீரோ அந்த மாதிரி நாங்களும் அப்பத்தான் அவங்களை பயன்படுத்த முடியும். அப்பத்தான் என்னுடைய மகிமையை அவங்க மேல கொட்ட முடியும், வல்லமையை அவங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நீர் என்ன எப்படி அனுப்புனீரோ அந்த மாதிரி நான் அவங்களை அனுப்பணும்னும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பரலோகத்தை விட்டு, அவருக்கு இருந்த எவ்வளவு வசதிகளை விட்டு, எவ்வளவு புகழ்ச்சியெல்லாம் விட்டு வந்தார். நம்ம போகிறதுக்கு அநேக காரணம் என்ன? நம்ம வசதிகளை நம்ம விட்டு போறதுக்கு, நம்மளுடைய ரெஸ்ட்டை நம்ம விட்டு போறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை. அவர் அதை பார்த்தாரா? நம்ம செட்டில்டா, நம்ம வசதியா, நமக்கு எந்த கஷ்டம் இல்லாம நமக்கு போகணும்னு நமக்கு இஷ்டம் வர மாட்டேங்குது. அவர் எப்படி நினைச்சிருந்தார்னா, பரலோகத்தையே விட்டு எவ்வளோ கஷ்டத்துக்கும் உழைப்புக்கும் கஷ்டப்படுறதுக்கும் உலகத்துக்கு வந்தார். நம்மளையும் அப்படித்தான் அனுப்பணும்னு நினைக்கிறார். நம்ம போய் நம்மளுடைய ரெஸ்ட்ல இருப்போம். பரலோகம் வர வரைக்கும் நம்ம ரெஸ்ட் தேடக்கூடாது. நல்லா உழைக்கணும்ன்ற ஆசை நமக்கு இருக்கணும். இயேசுக்காக நல்லா உழைக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும். எவ்வளோ தியாகத்தை அவர் செஞ்சாரு, நம்ம என்ன தியாகத்தை செய்கிறோம்? எவ்வளோ தன்னை தாழ்மைப்படுத்தினாரு. நம்ம உலகத்துக்கு போகும்போது தாழ்மை தான் படுவோம். சில பேர் நம்மளை கேவலமாக தான் பேசுவாங்க, தப்பாக தான் பேசுவாங்க. ஆனால் இயேசு அதுக்காக அஞ்சினாரா? இல்லை, அதே மாதிரி தான் நம்மளும் போகணும். அவர் எவ்வளோ தியாகங்களை செஞ்சு போன மாதிரி நம்மளும் தியாகங்களை செஞ்சு தான் போகணும். அவர் எவ்வளோ தாழ்மைப்பட்டார் உலகத்தில் போகிறதுனால, எவ்வளோ கேவலமாக அவர் பேசினாங்க. பரலோகத்தில் உயர்ந்த புகழில் இருக்கிறவர் அவரை போய் பிசாசு பிடிச்சவன் எங்களை கெடுக்க வந்திருக்கிறப்பெல்லாம் பேசினாங்க. நமக்கும் அப்படி தான் பழி வரும். ஆனால் போவாமல் நம்ம இருக்கலாமா? அதுக்கு பயந்துக்கிட்டு இல்லை, நீர் என்னை அனுப்பின மாதிரி தான் அவங்களையும் நான் அனுப்ப போகிறேன் பிதாவே. எவ்வளோ அவருக்கு தோல்வி ஏற்பட்டு போனவொன்னே ஃபுல்லு சக்ஸஸ் அவருக்கு, எல்லாரும் வந்துட்டாங்களா அவர் பேச்சை கேட்டு? இல்லை, எவ்வளோ தோல்வி. ஆனால் விட்டாரா அந்த வேலையை? அவர் சாகிற வரைக்கும் நீர் என்னை கொடுத்த வேலையை முடித்தேன் பிதாவே அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து டெடிகேஷன் அவர் செய்யல. நம்ம வாழ்க்கையை முடிக்கும் போது நம்ம என்னங்க சொல்ல போறோம்? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன செய்ய போறோம்? பிதாவே, அவர் சொன்னார், நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் முற்றிலும் முடித்தேன். நம்ம வாழ்க்கையை முடிக்கும் போது ஒருவேளை வேடிக்கையா, பிதாவே நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், இந்த உலகத்துல கிறிஸ்தவனா நல்லா அனுபவிச்சேன், உமக்காக ஒரு எந்த விதத்துலயும் நான் பரிசுத்தத்துக்கு எந்த முயற்சியும் நான் பரிசுத்தத்துக்கு செய்யல, எந்த விதத்துலயும் நான் போய் யாரையும் காப்பாத்தணும்னு பார்க்கல, எல்லாம் முடிஞ்சு பிதாவே நம்ம ஒரு வாழ்க்கையை முடிச்சோம்னா உத்தமான உண்மையுள்ள ஊழியக்காரா வா உனக்கு இன்னும் ரெஸ்ட் வச்சிருக்கான்னு சொல்லுவார் அவரு. அது ஒரு கிறிஸ்தவம் செய்யறதா யோசிச்சு பாருங்க. அது இல்லை, நமக்கும் ஒரு கடமையை வச்சிருக்காரு. நம்மளும் உழைக்கிற ஒரு மைண்ட் செட்டை இருக்கணும், இயேசுக்காக செய்யறவர்களா நம்ம இருக்கணும். அது வந்து கடைசியா முடிச்சிருவோம் 5 நிமிஷத்துல. அது போய் செய்யறது ஒரு கடமையா நம்ம பார்க்க கூடாதுங்க. இயேசுக்காக நம்ம போய் இந்த உலகத்துல ஏதாவது செய்யணும் கடமையா பார்க்க கூடாது. ஏன் ஒரு பெரிய ஸ்லாக்கியமா பார்க்கணும். ஏஞ்சல்ஸ் கூட அது கொடுக்கல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒருவேளை ஏஞ்சல்ஸும் தேவனுடைய நீதியும் சொல்லியிருக்கோம், இவங்க போய் அந்த வேலையை செய்யறதா? இவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இவங்க போய் செய்யறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்களுக்கு என்ன பரிசுத்தம்? பிதா தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்ச வேலை எவ்வளோ பெரிய வேலை. அந்த வேலையை போய் இப்போ யார் செய்ய போகிறாங்க? நம்ம செய்ய போகிறோம். இவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு நீதி ஒரு வேலை கேட்கோன்றதுக்காக அவர் அடுத்த வசனம் அழகான வசனம் சொல்கிறார் பாருங்களா, 19வது. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக்கப்படு. பெரிய வார்த்தையாக இருக்கு. அவர்கள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களா ஆகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னை தாமே பரிசுத்தமாக்குறேன். எவ்வளோ ஆழமான சத்தியம், நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, சிம்பிளா அவங்க தகுதி இல்லைதான், அவங்க சோம்பேறிங்க தான், செய்யதான் மாட்டத்துக்கு ரொம்ப தகுதி இல்லை, அவங்க போய் செய்யறதுக்கும் அவங்களுக்கு தேவையான பரிசுத்தம் இல்லைதான். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, அவங்கள தகுதிப்படுத்தும்படிக்கு என்ன பரிசுத்தமாக்குறேன்றார். அதாவது என்ன பரிசுத்தம்னா, அவர் எந்த பாவத்திலேருந்து வர வேண்டியதில்லை, என்ன முற்றிலுமா செப்பரேட்டா அவங்களுக்காக நான் என்ன வைக்க போறேன், அவங்களுக்காக செத்து அவங்களுக்காக எப்பப்பாரு பரிசுத்தமா, அவங்களுக்காகவே நான் பரிசுத்தமா பரிந்து பேச போறேன். ஏன் அவங்க போய் பரிசுத்தமாக்கி இந்த வேலையை செய்யும்படிக்கு. புரியுதுங்களா அந்த அர்த்தம்? என்னுடைய தகுதினால அவங்க பரிசுத்தமா, அவங்களுக்கு தகுதி இருக்கு, ஏஞ்சல்ஸ்க்கு தான் கொடுக்கலாம்னு நினைக்கலாம். ஒரு வேலை இந்த பெரிய வேலை நமக்கு போய் கொடுக்கு, இவங்க போய் செய்ய முடியுமான்றது தான் நினைக்கலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன், என்னையே பரிசுத்தமாக்கி அவங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி அவங்கள பரிசுத்தமாக்கி சத்தியத்தினால அவங்க பரிசுத்தமாக்கி இந்த வேலையை நான் செய்ய வைக்க போறேன். புரியுதுங்களா? அதான் அவர் சொல்றது. எவ்வளவு ஒப்பு கொடுக்குறார், எவ்வளவு அதிசயமா அவர் செய்யறாரு பாருங்களேன். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல செஞ்ச எல்லா காரியத்துக்கும் ஒரு வசனம் படிப்போம், எபிரேயர் 13:12. பாடுபட்டது எதற்காக? என்ன போட்டிருக்கு, அவங்கள பரிசுத்தம் செய்யணும் என்பதற்காகத்தான் அவர் பாடுபட்டார். அவர் செஞ்சது எல்லாமே எதற்காக செஞ்சாரு, நம்மள பரிசுத்தம் படுத்தணும்னு. தீத்து 2:14 படிப்பு. இன்னொருத்தர் தெசலோனிக்கர் 5:3 போய் எடுத்துக்கலாம். தீத்து 2:14. 1 தெசலோனிக்கர் 5:3 அவர் நம்மளை சகல அக்கிரமங்கள் இருந்து, எல்லா பாவங்கள் இருந்து நம்மளை மீட்டு கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும்
நற்கிரியை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களா மாறணும். பாவம் இருந்தா அது அப்படி வராது தெரியுங்களா. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா, பைபிளை படிக்கிறதுக்கு ஆசை இல்லை, சாட்சியா சொல்றதுக்கு ஆசை இல்லை, ஜபம் பண்றதுக்கு ஆசை இல்லை, ஆவிக்குரிய சபைக்கு வந்தா நமக்கு ஆர்வம் இல்லாத இருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா, பாவத்தை. பாவம் தான், பாவம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். கடவுள் மேல இருக்கிற வைராக்கியத்தை கெடுத்து விட்டுரும். அவருக்கு ஒண்ணுமே செய்ய விடாது இந்த வாழ்க்கையில, ஒண்ணுமே செய்ய முடியாது, எதுக்குமே பலம் இல்லாம யூஸ்லெஸ்ஸா போயிடும் நம்ம வாழ்க்கை. பாவத்தினால தான் அவர் அது ஆகணும்னு விரும்பல. சகல அக்கிரமங்கள இருந்தும் நம்மளை மீட்டு பக்தி வைராக்கியம் உள்ள மக்களா நம்மளை மாத்தணும், சகல நற்கிரிய செய்யறதுக்கு மாத்தணும்ன்றதுக்காக அவர் தன்னைத்தானே பலியா கொடுத்தாரு. அவர் எல்லா பலியா மரித்தது, இந்த உலகத்துக்கு வந்தது, மனுஷனா பாடுபட்டது, நமக்கு ஒரு நீதியை சம்பாரிச்சது. அதனோட அல்டிமேட் நோக்கம் என்ன, நம்மளை பரிசுத்தமாக்கணும்ன்றதுக்காக. தெசலோனிக்கர் படிக்கலாம். இல்ல, ஒன்னு தெசலோனிக்கர் 5:3 ஒன்னா எடுத்திருக்கீங்க? ஒன்னு தெசலோனிக்கரா? ஒருவேளை 2 இருக்குமா? மூணு தான் இருக்கா? இந்த படிங்க.
சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருவது போல.
ஒருவேளை 13 படிங்க. இங்கிலீஷ் பைபிள் இல்ல, நான் எடுத்துடலாம். வசனத்தை சரியா நோட் பண்ணல நினைக்கிறேன். அதுல என்ன வருதுன்னா, தேவனுடைய சித்தம் இதுவே. என்னது? நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதே தேவனுடைய சித்தம் அப்படின்னு வருது. சரி, பார்க்கலாம். நான் வந்து அந்த வசனத்தை நோட் பண்ணி சொல்றேன். அந்த வசனம் இதான் கடவுளுடைய சித்தம் உங்களுக்கு. என்ன? நீங்க பரிசுத்தமாக்கப்படணும். அதான் கடவுளுடைய சித்தம். இப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து செஞ்ச எல்லா காரியமும் அதனுடைய அல்டிமேட் நோக்கம் என்னன்னா, நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். அந்த பரிசுத்தம் ஆக்கப்பட்டாதான் அவர் பரிந்து பேசுகிற ஜபத்தினால அவர் கொடுத்த எல்லா ப்ராமிசஸும் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். அவருடைய மகிமை நம்ம மேலே உதித்திருக்கோம். அந்த வல்லமையாக அவர்னால நம்ம பயன்படுத்தப்படுவோம். நம்ம வாழ்க்கையும் ஒரு பிரயோஜனமான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். அது எல்லாத்தையும் கெடுத்து போடுறது என்ன? பாவம். பாவம். அதுக்கு நிறைய எச்சரிக்கை பைபிளில் இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு எச்சரிக்கையை படித்து நம்ம முடிச்சிடலாம். நானே படிக்கிறேன் அந்த வசனத்தை, இங்கே எடுத்து வச்சுக்கலாம். எபிரேயர் 10:26 நான் படிக்கிறேன். எபிரேயர் 10:10 ஈப்ரூஸ் சாப்டர் 10:26 படிக்கிறேன், கேளுங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிவை அடைந்து ஆயிடுச்சு, சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நாம் மனப்பூர்வமா பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அதை தெரிஞ்சிட்டு மனப்பூர்வமா நம்ம பாவம் செய்யற மக்களா நம்ம இருந்தோம்னா, அப்படி செய்யற பாவத்துக்கு, அந்த வசனம் இல்லை நான் சொல்றேன், அப்படி செய்யற பாவத்துக்கு பாவங்களின் நிமித்தம் செலுத்த வேற பலி இனி இராமல். சத்தியத்தை அறிஞ்சிற அறிவு நமக்கு வந்துட்டு மனப்பூர்வமா தொடர்ந்து நான் பாவம் செய்யற மனுஷனா இருந்தானா, அந்த செய்யற பாவங்களுக்கு வேற பலி அவர் கொடுக்க முடியாது. வேற பலி இராமல் வேற என்னதான் இருக்க, என்னதான் கொடுக்குவாரு அவரு? வேற என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். என்னத்தான் நீங்க எதிர்பார்க்கணும்? இஷ்டத்துக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு, சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு, இவ்வளோ சத்தியத்தை தெரிஞ்சு மனப்பூர்வமாக நான் தொடர்ந்து பாவத்தில் தான் போவேன், பாவத்தில் தான் தொடர்ந்து நான் போய்கிட்டு இருக்குவேன் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, உங்களுக்கு வேற ஒரு பலி இல்லை. உங்களுக்கு என்ன தான் இருக்குது? நியாய தீர்ப்பு தான் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணும். நியாய தீர்ப்பு வரும் என்று, வெறும் நியாய தீர்ப்பு ஒன்று இல்லை, விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். பயங்கரமா நம்மளை அழிக்கிற, விரோதிகளை அழிக்கிற, கடவுள் பழி வாங்குற, எல்லாத்துக்கும் பழி வாங்குற கோபாக்கினை தான் நம்மளுக்கு காத்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து படிக்கிறேன் பாருங்க. மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினாலே சாகிறான். மோசேவுடைய பிரமாணத்தையே தள்ளுறவனுக்கு 2-3 பேர் பாவம் செஞ்சாங்கன்னு ஒரு சாட்சி சொல்லிட்டா, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் எல்லோரும் கல்லடிச்சு அவனை சாவடிச்சிருவான். மோசேவுடைய பிரமாணத்துக்கு தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மெதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி போட்டிருக்கு பாருங்களேன், நடுங்குது அந்த வசனம் எல்லாம் படிக்கணும்னா. மோசேவுடைய கட்டளையை சும்மா கொலை செய்யாது இருப்பாயாகன்னு சொல்லி அது பாவம் செஞ்சுட்டு நீ ஒன்றும் பலி கொடுக்காம நீ இருந்தியனாவே உன்னை கல்லறிஞ்சு கொண்டுடுவாங்களே. தேவன் பரிசு தேவனுடைய குமாரனை காலின் கீழே மெதிச்சுட்டு உன்னை பரிசுத்தம் தன்னை பரிசுத்தம் செய்கிற உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, இது என்ன என்ன பரிசுத்தம் செய்யணும்னு எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி துக்கப்படுத்துகிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்லிட்டாரு யோசிச்சுப்பார், யோசிச்சுப்பார் என்ன மாதிரி தண்டனை உனக்கு கிடைக்கும், எப்படி வாழலாமா நீ யோசிச்சுப்பார், தொடர்ந்து செய்றிய என்ன மாதிரி தண்டனை உனக்கு கிடைக்கும் நீ யோசிச்சுப்பார். அடுத்த வசனம், பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் கொடுக்க போறேன், நான் தான் பதில் கொடுக்க போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டு நான் படிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. சரி ஜெபம் செய்வோம். எங்களை வெகுவாக நேசிக்கிற நல்ல தேவனே, பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும், அவர்களை பரிசுத்தமாக்கும், அவர்களை பரிசுத்தமாக்கும். நம்முடைய கூக்குரல் 2000 வருஷத்துக்கு முன்பதாக கேட்ட அந்த கூக்குரல் இந்த நாளுக்கும் இந்த நிமிஷமும் அதைத்தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீர். ஏன்னா பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை எங்ககிட்ட இருந்து எவ்வளோ திருடிருச்சு, எங்க நிம்மதியை திருடிருச்சு, சந்தோஷத்தை திருடிருச்சு, நாங்கள் உமக்காக எவ்வளோ பயன்பட வேண்டிய ஒரு வாழ்க்கையை திருடிருச்சு, சபை எவ்வளோ வல்லமையாக செயல்படணும், எவ்வளோ சாட்சிகள் செயல்படணும், எத்தனை ஆடுகள் உம்மிடத்தில் நான் கொண்டு வந்திருக்க முடியும், நீர் உலகத்தில் பிதா உம்மை அனுப்பினது போல எங்களை அனுப்பி எத்தனை பேரை நீர் கொண்டு வந்திருக்க முடியும், அதெல்லாம் ஏற்படாதபடிக்கு தடையாக இருக்கிறது எங்களுடைய பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. உம்முடைய உம்முடைய எவ்வளோ வாக்கு தத்தங்களை அனுபவிக்காமல் ஒரு மேல் பார்வையாக வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை போல வாழ வைக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது என்பதற்காக எவ்வளோ பாரத்தோடு நீ ஜெபம் பண்ணீர். எங்களுக்கு அந்த வாழ்க்கை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம், அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு இருக்கிறதாண்டவரே. தேவரீர் எங்கள் மேலே இரக்கமாக இருந்து தேவனுடைய பயத்தில் பரிசுத்தத்தில் நாங்கள் வளர்ற மக்களாக எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சத்தியமோ எங்களை எந்த விதத்துலையும் எங்களை பரிசுத்தமாக்குற சத்தியமாக இருக்கும்படிக்கு எங்கள் இருதயத்தை சீர்படுத்துமாண்டவரே. நாங்கள் படிக்கிற சத்தியங்கள் மகா பெரிய பரிசுத்தவான்களுடைய சத்தியங்கள், எங்கள் இதயம் கோளாறாக இருப்பதனால அநேக டைமில் எங்களையே தவறான வழியில் நடத்துகிற சத்தியங்களாக கூட மாறிவிடுகிறது. அது எங்கள் இருதய கோளாறுனால தான். மறுபடியும் பிறக்காத இயற்கை மாறாத இருக்கிற எங்களுக்கு மத்தியில் இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்த்து அவங்கள உணர்த்தி அவங்கள தாழ்மைப்படுத்தும்படிக்கு அவங்களுக்கு மறுபிறப்பை நீர் தாரும். மறுபிறப்பு அடைந்து எவ்வளோ வல்லமையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ வேண்டிய நாங்கள் ஒரு தடப்பட்ட ஊற்றுகள் போல, எத்தனை பேருக்கு ஜீவ தண்ணீர் ஜீவ நதிகள் பாயும்படிக்கு எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காமல் தடப்பட்ட ஊற்றுகளாக இருக்கிறது எங்களுடைய அசுத்தமான வாழ்க்கை தான். இது மாறும்படிக்கு தேவரீர் உம்முடைய ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு நீர் உதவி செய்திடலாம். என்னுடைய பலவீனமான வார்த்தைகள் பலவீனமான செய்தி ஆயத்தத்தை நீர் தேவரீர் பயன்படுத்தி உம்முடைய மக்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சபையை பரிசுத்தமாக்கும். அதுக்காகத்தான சாமியே உம்முடைய இந்த உலகத்துக்கு நீர் வந்தீர், எங்களுக்காக ஒரு நீதியை சம்பாதிச்சீர். அந்த கடைசி வசனத்தில் எங்களுக்காக உம்மையே நீர் பரிசுத்தமாக்கி கொண்டு எங்களுக்காக இந்நாள் வரைக்கும் எங்களுக்காக ஒப்பு கொடுத்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். அதையெல்லாம் நிறைவேற்றாமல் போகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம்னா, நீ இந்த உலகத்துக்கு வந்ததை பற்றி உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்காம இருந்தாமே நல்லமாக இருக்கோன்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையத்தான் ஆகிவிடும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேத வசனம் எபிரேயரில் போட்டிருக்கிற மாதிரி எவ்வளோ கொடிதான தண்டனை அவனுக்கு கிடைக்கும்ன்றதை யோசித்து பாருங்கள்னு எங்களுக்கு யோசிக்க சொல்லியிருக்கிறீர். நாங்கள் இன்னுமே யோசிக்கிற மக்களாக அதை யோசித்து பார்த்து தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே என்ற ஒரு உணர்வோடு பயத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தம் எங்களுக்குள்ள வளர உதவி செய்யும். யெகோவாவுடைய சாயலின் அழகு எங்க ஒவ்வொருத்துடைய முகத்திலையும் தெரியும் படிக்க, இந்த மக்கள் பரிசுத்தமான மக்கள்னு உலகம் அறிந்து கொள்ளும் படிக்க, அதன் மூலமா இயேசு கிறிஸ்து நாங்கள் பேசுற வார்த்தைகள்ல யாரும் எங்களை நம்பாம இருந்த போதும் எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை பார்த்து அநேகரும் பக்கம் திரும்பும் படிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே, ஆமென்.